அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
அடுத்தது அரு உருவம் என்ற நிலை. வடிவம் இல்லாமலும் வடிவத்தோடும் இருக்கக்கூடிய நிலை சிவலிங்கம் என்று சொல்கிறோமே அதுதான். அது ஒரு வடிவமா என்று கேட்டால் வடிவம் இல்லை, உறுப்புகள் இல்லை, ஆனால் வடிவம் இல்லையான்றா ஏதோ ஒரு வடிவம் இருக்கிறது, அது அரு உருவம் என்ற நிலை. அது சில அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறவனுக்கு அது புரியும். அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு வர்ற பொழுது உருவநிலை என்று வரும். அதான் தெண்டோல் முக்கன் அம்மான். ஏதாவது ஒரு வடிவம் கொண்டே கடவுள் நமக்கு காட்சி தருவான். அப்ப கீழே இருந்து ஏறுற பொழுது முதல் வடிவம் அதை பிடி, சாதாரணமானவனுக்கு அதான் பிடிக்க முடியும். அதான் உருவங்கள் வைத்தார்கள். இப்ப சில பேர் கேட்கிறார்கள், இந்து மதத்தில் இத்தனை உருவம் இருக்கிற, நீ என்ன பத்து உருவம் போய் ஒன்னும் நெட்டம் இல்லையே, அதுக்குள்ளேயும் கடவுள் வருவா, அது அடுத்த குரல்ல சொல்ல போற. அப்போ இந்த உருவ நிலையிலே முதல் கீழே இருந்து மேல போறேன், முதல் என்றா மேல இருந்து வரதான் நினைக்கப்படாது. உருவம் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டீங்கன்னா உருவம் இல்லாமலே கடவுளை கும்பிடலாம், அரு உருவம். அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா அருவம், வடிவம் தேவையே இல்லை, வடிவம் தேவையில்லை. அதுக்கடுத்த ஒரு நிலை இருக்கிறது, அதுதான் சொரூபம். அது உன் புத்திக்கே அம்பிடாது. பெரிய பெரிய நூலாசிரியர்களே இந்த சொரூப நிலைக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அருவம் என்று எழுதி விட்டு போய்விட்டார்கள். அருவம் வேறு சொரூபம் வேறு. அருவத்துக்கும் சொரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இல்லை, உருவம் இல்லை என்று சொன்னேனே, அந்த இன்மையே என் புத்திக்கு அம்பிடுகிறது அல்லவா. ஆண்டவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னேன், இப்ப உங்க புத்தியால அந்த செய்தியை உள்வாங்க முடிகிறதா இல்லையா? வாங்க முடிகிறது அல்லவா. அப்ப உங்க புத்திக்கு அம்பிடுது, அது கடவுள் இல்லை. சொரூபநிலை கடவுள் என்று சொல்லுறது யார் என்றால், அது உனக்கு புத்திக்கா அம்படவே அம்படாது, பேசாம இரு, அவ்வளவுதான். அதுதான் உண்மை கடவுள். கீழே இருந்து மேல போற பொழுது அந்த சொரூபநிலை கடவுள் இருக்கிறாரே, அதுதான் உண்மை கடவுள். கீழே இறங்குற பொழுது அருவம், வடிவம் இன்மை. எப்பொழுதும் நிரூபணங்கள் செய்கிற பொழுது இன்மையை உண்மைக்கான நிரூபணங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்வார். இன்மையை உண்மை, அதாவது பத்து பிரமாணங்கள் இருக்கிறது. ஒரு உண்மையை நிறுவுவதற்கு பத்து பிரமாணம், அதை மூன்றா பிறகு சுருக்குவார்கள். எல்லாம் உள்ள வரப்போகுது, இப்படியே நான் சொல்றதே ஒரு பெருந்தொகை ஆயிரம். மூன்று பிரமாணங்கள், இந்த பத்து பிரமாணம் சொல்லுகிற பொழுது இன்மையை உண்மைக்கு ஒரு நிறுவ, இன்மை என்றால் என்ன தெரியுமா? ஒன்று இல்லை என்பது இன்மை, உண்மைக்கு அது ஒரு நிரூபணம் என்பார்கள். இங்க பாருங்க, நான் சும்மா சொல்றேன், இந்த மேசையிலே குடம் இல்லை. இப்ப நான் என்ன சொன்னேன்? இல்லை என்று சொன்னேன், குடம் இல்லை, மேசையிலே குடம் இல்லை. இப்ப நான் இல்லை, குடம் மேசையிலே இல்லை என்று சொன்னபடியால் என்ன தெரிகிறது? குடம் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது. இப்ப குடம் இல்லை என்று சொன்னேன் அல்லவா, அந்த இன்மை குடம் இருக்கிறது என்ற உண்மைக்கு நிரூபணமா போச்சு. ஆகவே இன்மை என்ற பொழுது அது உண்மைக்கு நிரூபணம் என்றார்கள். அதான் ஒரு காலத்திலே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்ன பொழுது சமயவாதிகளை நான் சந்தோஷமா சிரிச்சேன். இல்லாததை ஏண்டா இல்லை என்று சொல்லி மெனக்கிற, நீ இல்லை என்று சொல்றதாலேயே அப்படி ஒரு ஆள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு நிறுவனம், இன்மைக்கு பல நிறுவனங்கள், பத்து நிறுவனம் திருவள்ளுவர் சொல்றார். ஒரு உண்மையை நிறுவனத்துக்கு பத்து நிறுவனம் இருக்கிறது, அதுல இன்மை ஒரு நிறுவனம். அப்போ இன்மைதான் அருவம். இன்மை என்பது நம்மால் புரிந்து, இப்ப குடம் இல்லை என்பது இதுல இல்லாவிட்டாலும் நமக்கு புரிய முடிகிறது அல்லவா, அதுதான் அருவம். அதுக்கு மேற்பட்ட நிலைதான் சொரூபம், அது உன் புத்திக்கு அம்பிடாது, அகப்படாது. இந்த நான்கு நிலை கடவுளுக்கு உண்டு. இதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை, கடவுள் என்ற தத்துவம் வழிகிற பொழுது இந்த உருவ வழிபாடு இருக்கிறதே அது ரொம்ப சாதாரண வழிபாடு, கீழ்நிலை வழிபாடு. ஆனா எனக்கு தேவைப்படுகிறது, பற்றுவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அப்ப உருவ வழிபாடு தப்பு என்று சொல்லக்கூடாது. சில சமயங்கள் உருவ வழிபாடை தப்பு என்கின்ற, தப்பு இல்லை. நான் தொடக்க காலத்திலே பிடிப்பதற்கு எனக்கு அது வேண்டும். முதலாம் வகுப்புல படிக்கிற பொழுது இந்த விரல்ல மூணு, இந்த கையில மூன்று விரலடு, இந்த கையில ரெண்டு விரலடு, இப்ப கூட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு என்று சொல்லுகிறோமே, முதலாம் வகுப்புல எப்படித்தான் சொல்ல வேண்டும். பிஎஸ்சில போயிருந்து இந்த கையில மூன்றடி, இந்த கை சொல்லுவான் ஆயவனாவது, சொல்ல தேவையில்லை. இப்ப இந்த பயிற்சி இருக்கிறபடியே அங்க போய் அவன் டக்குண்டு மனதால பிடிப்பான். அதுதான் இந்த வழிபாட்டு முறை. உருவ வழிபாடு ஆரம்ப கல்வி வழிபாடு, கல்வி போல. அதுக்கு பிறகு அரு உருவ வழிபாடு, ஒரு கொஞ்சம் வச்சுக்கொண்டு கணக்கு பண்றது. அதுக்கு மேலே அரு ஒன்றுமே இல்லாமல் கணக்கு பண்ணுவது. அதுக்கு மேலே விளங்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது என்பதை விளங்குவது. இந்த நாலு வழிபாடு முறை உண்டு. இப்ப திருவள்ளுவர் சொல்லுகிறாரே, முதல் குரல் சொல்லி முடிக்கிற பொழுது என்ன சொல்லி, இக்குறளால் முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது என்றார். இதுல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றாரே, அங்க என்னவென்று கேட்டால் கடவுளுக்கு அங்கே வடிவம் சொல்லப்படவில்லை. கடவுளுக்கு வடிவம் என்றும் சொல்லப்படவில்லை. பெயர் கூட வேணும் என்று ஒரு சமய பெயர் சொல்லாம ஆதி பகவன் என்று காரண பெயரை சொல்லுகிறார். ஆதியாகவும் இருக்கிறான், பகவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஏனென்றா ஒரு பெயரை சொன்னால் உடனே சமய ஜெண்டா வந்துடும், இது திருவள்ளுவர் நம்மால் சார் என்று தொடங்கிடுவார். அறம் ஒரு குரூப்புக்குரியதா? அறம் ஒரு குரூப். திருவள்ளுவருக்கும் ஒரு கடவுள் கும்பிட்டுருப்பார், ஆனால் அதை சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் சொன்னால் மிச்சம் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிருவான், இது நம்ம ஆள் தான் சார், இது நம்ம கடவுளை தான் சொல்லியிருக்கிறான்ட்டு. இப்போ அவர் சொல்லாத போதே பிடிக்கிறான், அது வேறு. கடவுளை சொல்லக்கூடாது என்று இவர்களுக்கு அபிப்பிராயம், அவர் அது சொல்ல இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறார், இந்த முதல் குரலிலே பரிமேலகர் சொல்லுகிறார், இந்த முதல் குரலிலே முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது, இதிலே கடவுளுக்கான எந்த அமைப்பும் சொல்லப்படவில்லை. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இரண்டாவது குரல்ல ஏதோ சொல்ல போறார் என்று தெரிகிறது. முதல் குரல்ல இல்லை என்று சொல்லி விட்டார்கள். அப்ப இரண்டாவது குரல், இரண்டாவது குரல்ல இப்ப நாம கவனிச்சு பார்க்கிறோம். கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் என்ன சொன்னார்? நற்றாள் தொழார் எனின், இறைவனுடைய நல்ல பாதங்களை தொழார் எனின். இப்ப உறுப்பு வந்துட்டது பாத்தீங்களா, நற்றாள் என்று பாதம் வந்து விட்டது அல்லவா. இப்போ உருவ வழிபாட்டு கடவுள் வந்துட்டார். முதல் குரல்ல நீ கடவுளை விளங்குறியா, சொரூப நிலையில் விளங்குகிற தகுதி உனக்கு இருக்கிறது என்று அர்த்தம். முடியலையா, இரண்டாவது குரலுக்கு வா, அங்க கால் சொல்லி இருக்கிறார். காலை பற்றினோ ஒரு உறுப்பு வந்துட்டது அல்லவா, உறுப்பு வந்தால் வடிவம் வந்துடும். எப்பவும் ஆண்டவனுக்கு சொல்கிற பொழுது காலை மட்டும் சொல்றது என்ன என்றா, நீ கீழே இருந்து மேலே போகிறாய், ஆண்டவன் மேலே இருக்கிறான், உன் கைக்கு முதலெட்டக்கூடியது அவன் பாதம், அதனாலே தான் பாதத்தை தொழு என்றான். நீ கீழே இருந்து மேலே போறவனுக்கு ஆண்டவன் மேலே இருக்கிறான்டா, அவன் காலைத்தானே இப்படி போய் எதையோ காலை பிடிச்சா ஆளை பிடிச்சதுக்கு சரிதானுங்களே, அதுதானே பல பேர் காலை பிடிச்சு கொண்டிருக்க, அதனாலே தான் பல பேர் காலை பிடிக்கிறார்கள். ஆளை பிடிப்பதற்கு அது ஒரு வழி, இது அப்பவே தெரிஞ்சிச்சு நம்மாக்களுக்கு, தக்கவனுக்கு கால் பிடிச்சார்கள். அப்போ முதல் முதலே சொரூப நிலை கடவுள் சொல்லி இப்ப உருவநிலை கடவுள் சொல்றார். உருவநிலை என்பது அவனுடைய பாத நிலையிலே சொல்வது. என்ன சொல்ல வந்தார் உரைய பிறகு படிப்போம், முதல் நாம விளங்குவோம். கல்விக்கு ஒரு பயன் இருக்குமாக இருந்தால், இங்க தேநீர் முடிக்க நேரம் இருந்துச்சுங்களா, சொல்லலாம் கொஞ்ச நேரம். கல்வியினுடைய பயன்பாடு என்ன? இது எப்பவும் நான் சொல்றது, இந்த உலகம் நம்ம உலகம் எந்த ஒரு காரியத்தையும் பயன் நோக்கித்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அதுல எந்த சந்தேகம்? இப்போ எனக்கு திருக்குறள் படிக்கிறது திருவள்ளுவர் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு படிக்க வந்தீங்களா? நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா? அதுக்காக தானே படிக்க வந்திருக்கிறோம். பயன் இல்லாமல் ஒரு காரியமும் நாம் செய்வதில்லை. எல்லாரும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அடுத்த கேள்வி வரும், கல்வியினாலே வரக்கூடிய பயன் என்ன? இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். முறைப்படி கல்வி பற்றிய ஒரு வியாக்கியானம் நமக்கு தரப்படவில்லை இன்றைய கல்வியிலே. கல்வி கற்க வேணும் என்பது உண்மை, கல்வி கற்றால் கல்வியினாலே விளையக்கூடிய பயன் என்ன என்று கேள்வி வரும். கல்வியினாலே வரக்கூடிய பயன் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில்? கல்வி கற்று என்ன வரும் என்றால் சர்டிபிகேட் வரும். சர்டிபிகேட் வச்சு என்ன பண்றது? சர்டிபிகேட் நீ ஏன் ஒன்று அடிச்சு கொள்ளாமே, கலாநிதி அல்லது என்ன இங்கே என்ன சொல்றீங்க, டாக்டருக்கு முனைவர் ஜெயராஜ், நானே அடிச்சுக்கொண்டா என்ன தப்பா? அப்ப சர்டிபிகேட்டுக்கு தான் படிக்கிறோமா? இப்ப அப்படி வந்துட்டது அல்லவா, படிப்பு என்பது வெறும் இந்த பட்டங்களுக்காக படிக்கிறோம் என்று வந்துவிட்டது, அதுவல்ல, பட்டங்கள் பயன் அல்ல. கல்வியினுடைய பயன் என்ன என்று கேட்ட பொழுது தமிழறிஞர்கள், தமிழ் மூதாதையர்கள் என்ன சொன்னார்கள்? கல்வியினுடைய பயன் அறிவை தர வேண்டும். இதுவே நமக்கு ஆச்சரியம், கல்வி வேறு அறிவு வேறா சார், இதென்ன ஒரு புதுசாக இருக்குது, கல்வியும் அறிவும் ஒன்றுன்னு தானே இது வரைக்கும் நினச்சி கொண்டிருக்கிறோம். கல்வி வேறு அறிவு வேறு, அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கல்வி வேறு அறிவு வேறு, சுலபமாக சொல்றதுன்னா நான் அதுக்கு பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வெளியிலே இருந்து உள்ளே போனால் அது கல்வி, உள்ளே இருந்து வெளியில் வந்தால் அது அறிவு. சும்மா ஒரு மேலோட்டமான விளக்கம், அது முழுசாக எடுத்துக்கொள்ளப்படாது. இந்த புதுசாக பேசுகிற பேச்சாளர்களை பார்த்தா தெரியும், மேடையில் ஏறின உடனே ஷேக்ஸ்பியர் சொன்னார், பாரதியார் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார்னா அடுக்குவான், மேற்கோளாக அடுக்குவான். எல்லாம் சரியப்பா, நீ என்ன சொல்கிற, அவங்க சொல்கிறது தான் சார் நான் சொல்கிறேன். இது இவனுக்கு படித்தது வெளியில் வருது, அவ்வளவுதான், படித்தது வெளியில் வருது, வெறும் கல்வியை துப்புறான், கல்வியை துப்புறான். பரவ விவேகானந்தர் பெரிய கல்வி கல்வியாளர், உங்களுக்கு தெரியும். ஒரு நூலை இப்படி பார்த்தாருண்டா அவருக்கு அவ்வளவும் உள்ள பதிஞ்சிருமா, எக்ஸ்ரே அறிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தை சும்மா இப்படி தட்டுவாராம், தட்டிட்டு புத்தகத்தில் இருக்க முழுவதும் சொல்லுவாராம். அப்பேற்பட்ட அறிவாளி விவேகானந்தர் பரம, அவர் குருநாதர் பரமஹம்சர் இருக்கிறாரே, அவருக்கு அவர் சொந்த தாய்மொழியே சரியா தெரியாதாம். அவர் சொந்த தாய் வங்காளதேச மொழியை அவர் சரியா சொல்ல மாட்டாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்ப யாருக்கு யார் குருவா இருந்திருக்க வேண்டும்? பரமஹம்சருக்கு விவேகானந்தர் குருவா இருக்க வேண்டும். ஆனா என்ன சொல்றார், விவேகானந்தருக்கு பரமஹம்சர் குரு. விவேகானந்தர் இதை பற்றி ஒரு முறை கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் ரொம்ப ரசிச்ச இடம், அவர் சொன்னார், நாங்கள் சொல்வதெல்லாம் மேற்கோள்கள், நாங்கள் இல்லை, நாங்கள் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பரமஹம்சர் சொல்வதெல்லாம் மேற்கோள் என்றார். மற்றவரை என்னென்ன சொன்னாருங்கிறது சொல்றதான் நம்ம கல்வி, அதல்ல, அவர் சொல்வதே கல்வி என்று சொன்னார். அது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பெயர் தான் அறிவு. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நான் சொல்வேன். கல்வி அப்ப எதற்கு கல்வி, கல்வி வேண்டாமா என்று கேட்டால், கல்வியில பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க, ரொம்ப படிக்கப்படாது. ஏனென்றால் படிப்பு ஆணவமாகி நம்மை தடுத்து விடும், ஆண்டவன்கிட்ட போக விடாது. ஆண்டவன்கிட்ட போக விடாத விஷயங்கள்ல பெரிய விஷயமா கல்வியைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொன்னார். தாய்மானவர் சொல்கிறார், படிப்பற்று கல்வியற்று பெற்றற்று சிந்தை துடிப்பற்றிருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே. படிப்பு வேணாண்டா, கேட்க வேண்டாம், திருக்குறள் வகுப்புக்கு போகாதே. படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே. அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொன்னார், அறிவற்று அறியாமையும் மற்றதுவை, அறிவற்று அறியாமையும் மற்றது. படிப்பும் வேணாண்டா, படிப்பு இல்லாமல் வேண்டாம். ஒன்னொருத்தர் மாணிக்க வாசகர் சொன்னார், நான் எது எதிலிருந்து தப்பி ஆண்டவனே உன்னிடமிருந்து வந்தேன் தெரியுமான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் திருவாசகத்திலே. நான் எதிலிருந்து தப்பி உன்னிட்ட வரவே முடிஞ்சது தெரியுமா? தெய்வம் என்பது ஒரு சிந்தை உண்டாகுவதற்கு நான் எதிலிருந்து தப்ப வேணும்னு ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். அது அப்படியே வரிசையா சொல்றார், ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் இணைப்பள விளைத்தும் காலை மலமுடு கடும்பசி கடும்பகள் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும் கருங்குளச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கருத்து முன் பணித்து எய்திடை வருந்த எழுந்துபுடை வறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் புழைத்தும். பெண்கள்கிட்ட இருந்து தப்பினங்கிறதுக்கு இத்தனை வரி போடுறார், எதுல தப்ப கஷ்டப்பட்டிருக்கிறாருங்கிறது அதுலயே தெரியுது. கூர்த்த நயன கொள்ளையிற் புழைத்தும் சொல்லி, செல்வம் என்னும் அல்லலிற் புழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் புழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் புழைத்தும் என்றார். கல்வியை சொல்ற பொழுது எத்தனை கடல்ல இருந்து தப்ப வேண்டி வந்ததேடா, கல்வியில இருந்து தப்பின பிறகுதான்டா உன்னை பிடிக்க முடிஞ்சதுங்கிறார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. கல்வி அறிவுக்கு தடை, அதை புரிந்து கொள்ளுங்க. அறிவுக்கு தடை எது வரைக்கும் தெரியுமா? கல்வியை நாம, கல்வி ஆண்டவனுக்கு தடை. எதுவரை தடை என்றால், கல்வி அறிவாகி ஞானமாகிவிட்டால் தடை இல்லை. அறிவாகின உடனே தடை இல்லை. கல்வி அறிவாகின உடனே நாங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை கல்வியை விட்டுறவர். கல்வி படிப்பது எதற்காக என்றால் கல்வியை விடுவதற்காக. இதெல்லாம் நான் ஏதோ தத்துவம் சொல்ற மாதிரி இருக்கும், உண்மை அதுதாங்க. நான் வீட்டில் விளக்கத்துக்கு சொல்றது, ஒரு செம்பு பாத்திரம், ஒரு பித்தளை பாத்திரம், ரொம்ப காலம் விளக்காம இருந்துட்டு கருத்து போச்சு. வீட்டில் இருக்க பாட்டி இந்த வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு இதை விளக்கி கொண்டு வான்னு கொடுக்குறேன், அந்த குடத்தை கொடுக்குறேன். இந்த பிள்ளை த பாட்டியை திட்டி திட்டி போய் கொஞ்சம் புளியும் மண்ணும் எடுத்து போட்டு தேய்க்குது. தேய்ச்சி நல்லா தேய்ச்ச உடனே பார்த்தா பளபளன்னு இப்போ செம்பு வந்துட்டுது. இப்போ நான் இந்த இந்த இடத்துல கதையை நிறுத்தி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், இந்த செம்பு மினுங்கிச்சே, இந்த மினுக்கம் செம்புக்குள்ளே இருந்து வந்ததா புளியில இருந்து வந்ததா? பொழுது போகாட்டி இப்படி ஏதாவது கேட்க மாட்டேன். புளி, ஏனென்றால் செம்பு முதல் மினுக்காம இருந்த செம்பு புளியையும் மண்ணையும் போட்டோன்னா மினுங்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த மினுக்கம் செம்புக்குள்ள இருந்து வந்ததா புளி மண்ணில இருந்து வந்ததா? ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குல்ல, அது புரியுது இல்ல? முதல் செம்புக்குள்ள இருந்து வந்தேன்னா சும்மா சொல்ல முடியாது, அதுக்கு நியாயத்தோட சொல்லணும். செம்புக்குள்ள இருந்தா வந்ததுக்கு என்ன சான்று என்று கேட்டார். செம்புல இருந்து வந்ததான் விட, செம்புல இருந்து வந்ததுக்கு என்ன சான்றுங்களா? புளி போட்டு மினுக்கணும்னா புளியில இருந்து மினுக்கம் வந்தா புளிய மரத்துல போட்டு தைச்சாலும் அது மினுங்க வேண்டும். அது மினுங்குது இல்லை, செம்புல தேய்ச்சாதான் மினுங்குது. ஆகவே மினுக்கம் செம்புக்குரியது. இப்ப கேள்வி என்னவென்று கேட்டால், இப்ப மினுக்கிட்டீங்களே செம்பை போட்டு நல்லா விளக்கிட்டீங்க, மினுங்குது பளபளன்னு, முதல் உடனே என்ன செய்வோம் சொல்லுங்க? அந்த அழுக்க கழுவுறதோட சேர்த்து புளியையும் மண்ணையும் துப்புரவா கழுவ வேண்டும். இந்த புளி போட்டுத்தானே விளங்கிச்சு, மினுக்கம் வந்ததுன்றதுக்காக புளிய ஒட்டி வச்சா முதல்ல இருந்த கருப்பை விட இன்னும் கருப்பா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க இப்படியே கைதட்டினா எனக்கு வகுப்பு மாதிரி இருக்காது, ஒரு கூட்டத்துல பேசுற மாதிரி வந்து. அதை விளக்கின உடனே நாங்க வீட்டுல என்ன செய்யறோம் சார், விளக்கின உடனே அந்த புளி மண் நல்லா கழுவ வேணும், அது இல்லாட்டி அதுவே என்னும் கற்க பண்ணிடும். அது போலத்தான் கல்வியாலே அறிவை பெற்ற உடனே கல்வியை நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அறியாமையாகும், கல்வியே அறியாமையாகும். நான் சொல்றேன், வீட்டுல அழுக்கு இருக்கு, கொஞ்சம் சவுண்ட குறைஞ்சு, வீட்டுல அழுக்கு இருக்குது, விளக்கு மாத்தால கூட்டுறோம், கூட்டி விளக்கு அழுக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஓரத்துக்கு வச்சாச்சு, ஓரத்துக்கு வச்ச பிறகு விளக்கு மாத்த எங்க வைப்பீங்க? இதுதானே இவ்வளத்தையும் சுத்தப்படுத்தியது. ஆகவே நடுவில் வைப்போம் என்று எவனாவது விளக்கு மாத்த வைப்பானா? எங்க குப்பையை ஒதுக்குறியோ அங்க விளக்கு மாத்தையும் வைக்க வேணும். அதுபோல கல்வி என்கின்ற விளக்கு மாத்த வச்சு அறியாமை என்கின்ற அழுக்க நீக்கினதோட கல்வியையும் நீக்கிறவன், அவனுக்கு தான் அறிவு மிஞ்சும், அந்த அறிவுக்காகத்தான் கல்வி. இப்ப பாருங்க, விமானத்துல அடிக்கடி வர்றதால சொல்றேன், விமானம் எப்படி பறக்கும் தெரியுமா? முதல் இந்த சக்கரத்துல அது ஓடும், வேகமா ஓடி சக்கரம் ஓடி அப்படி பிளேன் மேல எழும்பும். எழும்பினோன்னு செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? சக்கரத்தை உள்ள இழுக்க வேணும், இல்லாவிட்டா மேல இருக்கிறவர் கீழே வந்துடுவார். நான் புரியுதுங்களா? அது போல கல்வி என்ற சக்கரத்துல ஓடி அறிவு நோக்கி நகர்ந்த உடனே கல்வியை உள்ள இழுக்காட்டி அறிவினுடைய பயன் இல்லாமல் போய்விடும். இதுதான் கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். நான் இத விளங்குறதுக்காக ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. விளங்குறதுக்காக நான் ஒரு உவமை சொல்றது உண்டு. இந்த கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் நான் எப்படி தெரிஞ்சு கொண்டேன் என்று சொல்றது உண்டு. எங்க ஊர்ல கிராமம், இது நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல், ஒரு நாள் நான் முதல் என் தாயினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு வயல்வெளி, வயல்வெளியில ஒரு தோட்டக்காரன் உள்ள போறான், ஒரு விவசாயி உள்ள போறான், கையில எதையோ இழுத்துட்டு போறான். இது என்னன்னு போய் கேட்டேன். இது பம்பு செட், தண்ணி இறைக்க போறேன் என்று சொன்னான். எனக்கு பம்பு செட்டும் பார்த்ததில்ல, தண்ணி இறைச்சதும் பார்த்ததில்லை. அப்ப இவனுக்கு பின்னால போய் தண்ணி இறைக்கிற பாக்கலாம்னா இவன் பம்பு செட்டு எழுத்துக்கிட்டே போறான். இவனுக்கு பின்னாலே நான் போனேன். பெரிய தத்துவத்தை அவன் எனக்கு சொல்லி தந்தான், அதுக்காக சொல்றேன். போய் அங்க வயல்ல ஒரு கிணறு இருந்தது, கிணத்தை கிட்ட கொண்டு போய் இந்த பம்பு செட்டை வச்சான். இந்த பெரிய கருப்பு ஒரு பைப் மாதிரி இருந்தது, அதெல்லாம் வச்சு பூட்டினான். பூட்டி அதை தூக்கி தண்ணிக்குள்ள இறக்கினான். நான் இந்த பைப்புல வாயையே பார்த்து கொண்டிருக்கேன், இன்னொரு பக்கம் ஒரு பைப் இருக்குமல்லவா, அதையே பார்க்கிறேன். இது உள்ள விட்டோன்னா தண்ணி பாய போகுதுன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. இவன் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் எடுத்து உள்ளே விட்டு தண்ணி அள்ளி இதுக்குள்ள இவன் ஊத்துறான். நான் போய் அவனை கேட்டேன், இது தண்ணி இறைக்கும்ன்றியே, இப்போ நீ இதுக்கு தண்ணி இறைக்கிறியேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் கொஞ்சம் இறைச்சாதான் சார் அது முழுசாக இறைக்கும் என்றான். இதுதான் கல்வியும் அறிவும். கொஞ்சம் கல்வியை நீங்க உள்ள போட வேணும், போட்டு அறிவை தொட்டுட்டா பிறகு அறிவு வெளியில வர வேணும். இந்த கைத்த சுத்தி ஒரு இழுப்பு இழுப்பாம பாருங்க, இழுத்தோன்னு முதல் என்ன தெரியுமா வரும்? முதல் விட்ட தண்ணி வெளியில வரும். முதல் இவன் தண்ணி, அந்த தண்ணி விடுறதே உள்ளே இருக்க தண்ணியோட தொடுப்பு உண்டாக்குறதுக்காகத்தான். இழுத்த உடனே அந்த விட்ட தண்ணி வெளியில வரும், அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்க தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்கும். நான் தான் சொன்னேனே, இந்த புது பேச்சாளன் பேசுற பேச்சு இருக்குதே, அது விட்ட தண்ணி வர்றது. அதுக்கும் விதி இருக்க வேணும். இந்த இந்த பம்ப் செட்ல கீழே என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஃபுட்வால்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன செய்யும்? போற தண்ணியை அங்க முற்றா கீழே போக விடாது. சில பேர் இப்பவும் சொல்லுவார்கள், நான் பெரியவர்களாக இருந்தால் என்ன மன்னிச்சு, சில பேர் நான் இப்போ எனக்கு 90 வயசாகுது சார் இப்பவும் படிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். நான் அப்போ நினைக்கிறது இவருக்கு ஃபுட்வால் ஓட்ட ஏண்டா போற போற தண்ணியெல்லாம் உள்ளேயே போகுது, வெளியில ஒன்றும் வர்றதா தெரியலையே. ஃபுட்வால் சரியா இருந்தா அங்கே நின்று அதை இழுத்த உடனே உள்ளே இருந்து தண்ணியை இழுக்க வேணும். அப்போ இது ரொம்ப தூரம் போகிறேன், கல்வியினுடைய பயன் அறிவு. அறிவு வந்துட கல்வி போச்சு, கல்வி அதுக்கு பிறகு தேவையில்லை, அறிவு. அப்ப அடுத்த கேள்வி வரும், எல்லாம் பயன் நோக்கியது என்றால் அறிவினுடைய பயன் என்ன? அடுத்த கேள்வி இருக்கிறது அல்லவா? கல்வியினுடைய பயன் அறிவு, சரி அதை ஒத்துக்கிறோம். அறிவினுடைய பயன் என்ன என்று கேட்டால், அறிவினுடைய பயன் ஒழுக்கம். இது ரொம்ப கவனமா நினைச்சு கொள்ளுங்க. இப்ப அதெல்லாம் நாம வெள்ளைக்காரர்கள் பாணியில படிச்சுதான் கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் தொடர்பே இல்லாம போய்விட்டது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம். இது மூன்றாவது நிலை. கல்வி அறிவு அது ஒழுக்கமாக மாற வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவன் படிச்சு பிரயோசனமே இல்லை சார், படிச்சு பிரயோசனமே இல்லை. ஒழுக்கம் என்பது சமுதாயத்துக்கு நாம் நன்மை செய்வதற்காக ஒழுக்கம் கடைபிடிக்கிறோம் என்று நினைக்காதீர்கள், நமக்கு நாம் நன்மை செய்வதற்காகத்தான் ஒழுக்கம். அது ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒழுக்கம் எனக்கு நன்மை செய்யும், அதனாலே சமூகம் நன்மை பெறும். அப்ப கல்வியினுடைய பயன் ஒழுக்க அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம். ஒழுக்கத்தினுடைய பயன் என்ன என்று அடுத்த கல்வி வரும். தெரியாம நான் பயன்பாடு என்று சொல்லிட்டேன், அப்ப கடைசி வரையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒழுக்கத்தினுடைய பயன் என்ன என்று கேட்டால் அன்பு. ஒழுக்கம் அன்பாக மாற வேண்டும். சில பேருடைய ஒழுக்கம் அருவருப்பா இருக்கும். சில பேர் தாங்கள் சுத்தம் என்று காட்டுவதற்காகவே மற்றவனை குறை கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பார். நான் சின்ன பையனை கேட்க, எங்க ஊர் கோயில்ல கோயிலுக்கு போவோம், சின்ன பையன்கள் கோயிலுக்கு போவோம், அங்க ஒரு வயசானவர் இருக்கிறார், அவரோட நான் வர்ற பாடு இருக்குதே கடவுளோடையும் அந்த மாதிரி பட்டது இல்லை. போனோடனே எங்கள் தரப்பு சின்ன பையங்களை கண்டா இங்க வடான்வார், வந்து குளிச்சு ஆண்டு கேட்பார். அவருடைய பக்தி குளிக்கிறது தான், குளிச்சு ஆண்டு கேட்பார். ஏன்னா அவர் குளிச்சுட்டு வந்திருப்பார். குளிச்சிட்டோம்னு சொன்னா உடுப்பு இது அலம்பி போட்டி, அலம்பி போட்ட உடுப்பான்னு கேட்பார். அதுவும் செய்துட்டோம் என்று கேட்டா திருநூறு பூசணியான்னு கேட்பார். இந்த மனுஷனுக்காக இதெல்லாம் நாம தயாரா போக வேணும். அதுக்கு அடுத்தது கேட்பார், திருநூறு பூசணோன்னு தேவாரம் பாட தெரியுமான்னு கேட்பார். பாட தெரியுமா, சொற்றுணை செய்தியின் பாடு பார்ப்போம் என்பார். ஏன்னா அவருக்கு அது ஒன்றுதான் பாடம். இப்படி அதாவது சில பேர் ஒழுக்கத்தினாலே மற்றவர்களை வருத்துவார்கள். பெரிய பெரிய ஞானியர்களை எல்லாம் கடவுள் போட்டு அடிச்சு உடைச்சிருக்கான். நம்ம நம்ம சமயம் தான் சார் இதெல்லாம் சொல்லியிருக்கு. சங்கராச்சாரியார் அவர் வரலாற்றில் இருக்கிற கதை, ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு வெளியில வர்றார். ஒரு புலையன் வந்து அவர் காலை தொடப்போனான். அவர் டக்குண்டு காலை வெளியில எடுத்துட்டார். ஏய் நீ தீட்டு தொடாதே என்றுட்டார். இங்க பாருங்க ஒழுக்கம், காலை தொடாம குளிச்சுட்டு வந்து சுத்தமா இருந்தது ஒழுக்கம், தொடாதே என்றது அன்பின்மை. இவர் வெளியில காலை எழுத்தோடனே அந்த புலையன் பெரிய தத்துவமா அடிச்சு விட்டான் சார். தொடக்க என்கிறாயே, எது தொடக்க, என் உடம்பு தொடக்கா, என் உயிர் தொடக்கா, நீ ஒன்னு காலில் தொட்டா தொடக்குன்றாயே, நீ வேற கால் வேறையான்னு அடிச்சு தத்துவமா கேள்வி எழுப்பினா விதிர் விதிர்த்து போனார் சங்கராச்சார். அன்னைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சது அன்பில்லாத ஒழுக்கத்தினாலே பயனில்லை என்று நினைத்தார். பெரியவர்கள் என்ன எழுதி முடிச்சார்கள் தெரியுமோ, அந்த புலையனாக வந்தது சிவபெருமான் தான் என்று எழுதி முடிச்சார்கள். நான் எப்பவுமே சொல்றது, நம்ம பெரியவர்களை போல நல்ல கல்விமான்கள்ல இவர்களுக்கு மதிப்பு. அவர்களை தோற்க விட மாட்டார்கள். தோற்றா கடவுள்கிட்ட தோற்றதா இருக்கட்டும், சாதாரண பிள்ளைங்க ஏன் தோற்பான் என்று நினைப்பார்கள். அது சரிதானே. அப்போ எப்பவும் சொல்லுகிறேன், ஒழுக்கம் என்பது மற்றவனை வருத்துவதுகிற விஷயம் இல்லை, மற்றவனை மகிழ்விக்கிற விஷயம். உண்மையான ஒழுக்கம் உள்ளவனிடம் உண்மையான அன்பு இருக்கும். சில பேர் அவன் குற்றம் இது பிழை அப்படி இருக்க, நீ இப்படி நிற்காதே, அங்க போ அங்க போனுவானே, இவன்ட ஒழுக்கமே இவன் தான் ஒழுக்கம் என்பதை எங்கள குற்றம் பிடிச்சு காட்டுவான். உண்மையான ஒரு சமயவாதி, நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, சமய பாதையில போகிறீர்கள் அல்லவா, நான் எங்கெங்க விடுறேன்ட்டு நீங்க அந்த இடத்துல நிக்க வேணும். திரும்பி வர்றதுக்காக சமய பாதையில போறதுக்கு நாங்க போற சமய பாதை சரி என்பதற்கு என்ன அடையாளம்? அது சைவமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், இஸ்லாமியாகட்டும், நீ ஒரு சமய பாதையில போகிறாய், நீ போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன அடையாளம்? நான் எப்பவும் சொல்றது பாருங்க, நீ சமய வழிபாட்டிலே போய்கொண்டிருக்கிற பொழுது எல்லார் மேலேயும் உனக்கு அன்பு பிறந்தால் நீ போகிற சமய பாதை சரி. அன்பு பிறக்காமல் முரட்டுத்தனம் பிறந்தால் நீ என்னதான் கடவுளை கும்பிட்டால் என்ன தவம் செய்தால் என்ன அந்த பாதை பிழை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புதான் சமயத்தை நிரூபணம் பண்ணுகிற விஷயம். அப்போ கல்வி எதற்கு? அறிவுக்கு. அறிவு எதற்கு? ஒழுக்கத்துக்கு. ஒழுக்கம் எதற்கு என்று கேட்டால் அன்புக்கு. அப்ப அடுத்த கேள்வி திருப்பி வருகிறது, அன்பு எதற்கு என்று கேட்டால் அருளுக்கு என்றார்கள் நம் பெரியவர். அன்பு அருள் என்று ரெண்டு சொல் இருக்கிறது தமிழ்ல, அதுக்கு லக்கணம் சொல்லி இருக்கிறான். அன்பு என்றால் என்ன, அருள் என்றால் என்ன என்பதற்கு லக்கணம் சொல்லியிருக்க. அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு உருவாவது அன்பு. இப்ப உங்க பிள்ளை வந்து இதுல ஓடி வர்றான், விழுந்துட்டான், ஐயோ என்று துடிச்சு எழும்புகிறீர்களே, அது அன்பு. உங்க பிள்ளை விழுந்த உடனே துடிக்கிறீர்களே, அன்பு. உங்களுக்கு யாரென்றே தெரியாத ஒரு பிள்ளை அதுல விழுகிறான், அப்ப விழுகிற பொழுது உங்க மனம் துடிச்சா அதுக்கு அருள் என்று பெயர். இதுதான் அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம். அதனாலேதான் திருக்குறள் பழைய பதிப்புகளை எடுத்து பார்த்தால், பழைய நூல்களுடைய பதிப்புகள் எடுத்து பார்த்தா என்ன எழுதுவார், திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் என்று எழுதுவார். அவர் தனக்கு ஒன்றும் பெயர் எடுக்கிறதுக்காக, வியாபாரம் பண்றதுக்காக திருக்குறள் எழுத இல்லை. நாம் எத்தனை அவர் வாழ்ந்த காலத்துக்கு 20 நூற்றாண்டுக்கு பிறகு வாழுகிற நாம் உய்ய வேணும் என்று எழுதினபடியால் தொடர்புடையார் தொடர்பிலார் மாட்டும் கொண்ட அன்பினாலே அவருடைய பெயரை அருள் என்று சொல்லுவோம். பழைய நூல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு, அருள் அவர் அருளி செய்த நூல்கள் என்றுதான் சொல்லுவோம். இப்ப எல்லாம் எழுதுகிற நூல்கள், நம்ம லாபத்துக்கு எழுதுகிறோம், மற்றவர்களுக்காக எழுதவில்லை. அருள் என்ற அன்பு அருளாக மாற வேண்டும். இது அடுத்தது. அப்ப கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அருளாக. அருள் என்னவாகும் என்றால் துறவாகும். அது திருவள்ளுவர் சொல்ல போகிறார். ஆகவே நான் இந்த இடத்திலே விளக்கினேன். அருள் துறவாகும், துறவுக்கு லட்சணம் அருள். இல்லறத்துக்கு லட்சணம் அன்பு, துறவரத்துக்கு லட்சணம் அருள். ஒரு இல்லறத்தானிடம் அன்பு இருக்க வேண்டும், ஒரு துறவியிடம் அருள் இருக்க வேண்டும். அப்ப அன்பு அருளாக வேண்டும், அருள் துறவாக வேண்டும். துறவு என்ன செய்யும் என்றால் கடவுளை கொண்டு போய் சேர்ப்பிக்கும். துறவு என்பதே என்ன? துறவு முற்றுந்துறகிற பொழுது நாம் இன்னொரு பொருளை போய் சாருகிறோம், அதற்கு வீடு என்று பெயர். துறவு வீடாக மாற வேண்டும். அதுக்கு மேலே என்னென்று கேட்டால் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். வீட்டுக்கு அப்புறம் ஒன்று உண்டா? அவ்வளவுதான் வீடு. அப்ப எப்படி? கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அருளாகி, அருள் துறவாகி, துறவு வீடாகி, வீடு துறவு வீடாகி விட்டால் அதுதான் முடிவு. அப்போ உண்மையான கல்வி என்று ஒருத்தன் ஆரம்பிச்சா வீடு பேர் அடையாவிட்டால் அந்த கல்வியினாலே பயன் இல்லை. நான் இன்ஜினியர் ஆனேன், டாக்டர் ஆனேன், இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார்கள், அவாந்திர பயன் என்று ஒரு பெயர் தமிழிலே. இந்த சொல்லெல்லாம் நாம மறந்தே போய்விட்டோம். அவாந்திர பயன் என்றால் ஒரு மூல பயனை அடைய நாம் போய்கொண்டிருக்கிற பொழுது இடைப்பயன்கள் சிலது விளையும். கோயிலுக்கு போறோம், சாமி வீதி உலா என்று பார்க்க போறோம், போற வழியிலே ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறோம். நம்ம போனது எதற்கு? சாமி கும்பிட போனோம், போற வழியில ஐஸ்கிரீம் குடிச்சோம். இது இடைப்பயன், இது பயன் இல்லையான்ற பயன் தான். ஆனால் மூல பயன் வேற, இடைப்பயன். சில பேர் மூல பயனே ஐஸ்கிரீம் குடிக்க கோயிலுக்கு போவான். அப்ப தற்செயலா கடவுளை பார்த்துவான், அவனுக்கு அவாந்திர பயன் கடவுளை கும்பிடுவான். அவாந்திர பயன் என்றால் இடைப்பயன் என்று அர்த்தம். நான் சொல்வது உண்மை கல்வியினுடைய மூல பயன் அது வீடு பெற்றை கொண்டு வர வேண்டும். இதனெல்லாம் புரிந்து கொள்ள அதைத்தான் இந்த குரல்ல, இரண்டாவது குரல்லே திருவள்ளுவர் சொல்லுகிறார். கற்றதனாலாய பயனின் கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழல். அதுதான் வீடு. படித்தா நீ கடவுளை அடையாவிட்டால் நீ படித்த படிப்பிலே பிரயோசனம் இல்லை. எப்படி என்று கேட்டால் இந்த முறைப்படி நீ கடவுளிடம் போய் சேர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளிடம் போய் சேருவதற்கு இதுதான் வழி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறைவனனை கொண்டு போய் காட்டாத எந்த கல்வியும் பயன் இல்லாத கல்வி தான். உங்களுக்கு பொருளை தரும், புகழை தரும், நிம்மதியை தராது. பொருளும் புகழும் இல்லாவிட்டாலும் ஆன்மீக கல்வி நிம்மதியை தரும். இதை நம்பினா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க, எனக்கு என்ன, நான் நம்புகிறேன். அதனாலே தான் சொல்லுகிறேன், ஆன்மீக கல்வி, கல்வி மெல்ல மெல்ல படியேறி கடவுளை காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லை பாருங்க, கல்வி கடவுளை காட்டினாதான் கல்வி. ஏனென்றால் கடவுள் என்ற ஒன்றே என்ன என்று கேட்டால் அறிவினுடைய எல்லை என்கிறோம். கல்வி என்ன செய்ய வேண்டும்? அறிவினுடைய எல்லை தொட்டால் தானே கல்வியை பெரித்ததாகும். ஆகவே கடவுளை தொட்டால் தான் அது உண்மை பயன் அடைந்த கல்வியாக மாறும். இந்த உண்மையை சொல்வதற்காக இந்த குறளை திருவள்ளுவர் எழுதுகிறார். ஒரு ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே ஒரு திருக்குறள் விழா நடந்தது. என்னை பேச கூப்பிட்டு இருந்தார். என்னையும் வேற இடங்கள்ல கூப்பிடுறார்கள்ன்றதை நான் வேற எப்படித்தான் சொல்றேன். கூப்பிட்டிருந்தார்கள். அங்க போனேன், அங்க ஒரு ஆசிரியர் பயிற்சி கொடுக்கிற ஒரு ஆசிரியர் இருந்தார், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர். அவர் என்ன தனியா அழைச்சிட்டு போனார் திருக்குறள் பற்றி பேச்சு. சார் நீங்க இன்னைக்கு ஒரு உதவி பண்ணுங்க, கேட்கிறவங்க எல்லாம் டீச்சர்ஸ். என்ன என்று கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னார், இந்த திருக்குறள்ல சில பொருந்தாத இடங்கள் இருக்கு, அதுக்கு நீங்க ஏதாவது விளக்கம் சொல்லுங்க சார் என்றார். எனக்கு அதுவே நல்லா இருந்தது. இவர் திருக்குறள்ல பொருந்தாத இடத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். நான் எனக்கு இப்படியான ஆட்களை கண்டா எப்பவுமே ஒரு விளையாட்டு. அப்படியா சார், எங்க எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு இடம் சொல்லுங்க சார், நான் அதை சமாளிக்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த குறளை சொன்னார், கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொடார் நீல் என்கிறாரே கடவுள். இதை சொல்ல முடியுமா சார் மாணவர்களுக்கு? படிக்கிறதனுடைய பயன் கடவுளை கும்பிடுதுண்டா? அவன் எல்லாம் சிரிக்கிறான் சார். ஆகவே இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க என்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? அப்படி அந்த நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கு நிலைமை, அறிவு நிலைமை. கல்வி படிப்படியாக அறிவாகி, இன்றைக்கு நாம அறிவுக்கு படிக்கிற படிப்பே போச்சு, இப்ப தொழில் கல்வி என்றே ஆக்கிவிட்டார்கள், தொழிலுக்கு படிக்கிறேன் வந்து விட்டது. தொழிலுக்கு படிக்கிறதுல தப்பில்லை, ஆனால் மூல நோக்கம் அறிவுக்கு படிக்க வேண்டும், அது அன்பாக வேண்டும், ஒழுக்கமாக வேண்டும், ஒழுக்கத்தினுடைய உச்சிக்கு போய் அது துறவாக அருளாக வேண்டும், அருளினுடைய உச்சிக்கு போய் துறவு வீடு என்ற நிலை போனால்தான் அது அந்த வரிசையிலே சரி. அதை இந்த குறளிலே சொல்லுகிறார்.